நான் மத்தியிலே உலாவி அவைகள் தேவனாக இருப்பேன் என்று வாக்குப்படுகிறவரே, கர்த்தராயேசுவே நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதுதான் எங்கள் மேன்மை அப்பா, அதைத்தான் எங்கள் உள்ளம் நாடுகிறது. என்றாண்டவரே எல்லாம் நீரப்பா, ஏதிலும் நீரப்பா, மகிமை கனத்தை உமக்கு செலுத்துகிறோம். ஆவியானவரே எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு இடைவிடும். தேவ சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக்கட்டும். இந்த செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நாம் உடனடி வசனங்களை வாசிக்கிறோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்க, லூக்கா எழுதின செய்தி நூல், கவித்ரி பிளீஸ், லூக்கா எழுதின செய்தி நூல் 6:12-16 வாசிங்க. 6:12-16 வாசிக்க கேட்போமே. வாசிங்க.
அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்னும் பேர் கொண்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தொலமேயு, மத்தேயு, தோமா, அல்வேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே என்னப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்கரியோத்து என்பவர்களே.
சரி, துரோகியான யூதாஸ்கரியோத்து என்பவர்களே. ஸ்தோத்திரம். ஒரு இரவு முழுவதும் மலையிலே தனித்திருந்து ஜபம் பண்ணி, இந்த ஓண்டாய் இரவு முழுவதும் தனியே இருந்து ஜபம் பண்ணி, காலையிலே பழையப்பட்டு இறங்கி வந்து 12 பேரை ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டார். பெயர்களை நம்ம வாசிக்கிறோம். அதில் ஒரு காரியத்தை கவனிக்கல இருந்தா, 12 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அந்த கவனி, 12 பேரையும் தெரிந்து கொண்டு, அது வரைக்கும் அந்த பட்டம் அந்த பேர் அவளுக்கு இருக்கல. படி இயேசு கிறிஸ்து அவர்களை தெரிந்து கொண்ட பிற்பாடு அந்த 12 பேருக்கும் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் 12 பேருடைய பெயர்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சொல்லப்பட்டவருடைய பெயர் யூதாஸ் கரியோத்து. அதுக்கு முன்பாக ஒரு பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு, துரோகியான யூதாஸ் கேரியர் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் துரோகியாக மாறி போய்விட்டான். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு அப்போஸ்தலனாகிய யூதாஸ் கேரியர். எனக்கு நான் பல தடவை இந்த வசனங்களை வாசித்திருக்கிறேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய யூதாஸ் கேரியோத்து நான் சொல்லும் பொழுதெல்லாம், நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். உன்னதமான ஒரு இடத்திலே கொண்டு இந்த தேவனை உடைய வைத்தார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரின் இயேசுவை நேருக்கு நேர் பார்க்கிற, பேசுகிற, மட்டுமல்ல அவரோடு கூட இருக்கிற, அது மட்டுமல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேர்ல ஒருவனாக இருக்கக்கூடிய கிருபையை பெற்றிருந்தான். அப்போஸ்தலன் என்கின்ற மேன்மையான இடத்தை பெற்றிருந்தான். ஆனால் துரோகியாக மாறிட்டார். மட்டுமல்ல காட்டி கொடுத்த யூதாஸ், துரோகின்றது மாத்திரமல்ல காட்டி கொடுத்தவன் என்கின்ற பட்டத்தையும் சொந்தமாக்கி கொண்டார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, என்றே கவனிங்க, இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் இயேசுவோடு அருகில் இருந்தவர். நீங்கள் காண்கிற கண்களும் நீங்கள் கேட்கிற செவிகளும் பாக்கியம் உள்ளவைகள். இவைகளை பார்க்கவும் கேட்கவும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் ஆவலாக இருந்தார்கள், ஆனாலும் அவர்களால் பார்க்கவும் கேட்கவும் கூடாமல் போயிட்டது. ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இயேசுவனாலே சொல்லப்பட்டவர்கள் யூதாசும் ஒருவன். இந்த யூதாசும் இந்த யூதாசும் இயேசுவினால தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, இவன் மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி இவனும் எண்ணெய் பூசி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறான். சுகபீனமானவர்களுக்காக மற்றவர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபித்திருக்கிறான். மட்டுமல்ல, இவனும் 12 பேரில் ஒருவனாக இருந்து பிசாசுகளை திரத்தி இருக்கிறான். அற்புதங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செய்தும் இருக்கிறான். அந்தகோ ஆச்சரியம் என்னவென்றால், இப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால தெரிந்து கொள்ளப்பட்டும் அப்போஸ்தலன் என்கின்ற பட்டத்தை பெற்றும் அந்த மகிமையான அழைப்புக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டும் இத்தனையும் இருந்தும் ஈட்டில் அவன் துரோகியாக மாறிவிட்டார், காட்டிக் கொடுக்கிறவனாக மாட்டிவிட்டார். அப்போஸ்தலர் பட்டத்துக்கு அவன் அருகதை அற்றவனாக மாறிவிட்டான். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த அப்போஸ்தல பட்டத்தின் இந்த அப்போஸ்தல அழைப்பின் மேன்மையை குறித்து நான் ஒரு வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன், கவனிங்க. இந்த அப்போஸ்தல பட்டம் இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, மறுமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே புதிய எருசலேமில கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அப்போஸ்தலன் யூதாஸ் கரியோத் என்கின்ற அந்த பேரை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த, ஆனால் அவன் அதை இழந்து போய்விட்டான். என கூட திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்துற விசேஷம், அதுல ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்துற விசேஷத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர்கள். 21 கவிதை குளிக்கு கெரிய பாருங்க, 21 13 வசனத்தை படியுங்க, எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க, 21 வெளிப்படுத்த விசேஷம், 21:13 வசனத்தையும் 14 வசனத்தை நம்ம வாசி கேட்போமே, படி.
வாசல்களின் அருகே 12 தூதர்களாயிருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியார் ஆகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அச்சிவார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டிக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன.
புதிய எருசலேம், இப்பொழுது இருக்கிற எருசலேம் வந்து டூப்ளிகேட் எருசலேம், ஆனால் உண்மையான எருசலேம், மகிமையான எருசலேம், புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பிற்பாடு அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வர காத்திருக்கிறது. அந்த நகரத்தை குறித்து வேதம் தெளிவாக அழகாக சொல்றது. அந்த நகரம் மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மணவாட்டியை போல அது பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். என்றா கவனிங்க, இந்த புதிய எருசலேமில் அந்த மதில்களின் வாசல்களுக்கு 12 கோத்திரத்து, அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய 12 கோத்திரத்தாருடைய பெரும் மதில்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 12 அஸ்திவாரங்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலருடைய நாமம் வைக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வாறுங்க எங்கே மகிமையுள்ள மகிமையடைந்த எருசலேமின் மதில்களின் அஸ்திவாரங்களிலே இவனுடைய பெயர் பொறிக்கப்பட இருந்தது. அந்த பெயர் மனுஷனாலே பொறிக்கப்படவில்லை, தேவாதி தேவனாலே எழுதப்பட இருந்தது. அது என்றென்றைக்கும் சதாகாலங்களும் இருக்க போகிறது. என்றென்றைக்கும் சதாகாலங்களில் அப்போஸ்தலனாகிய யூதாஸ் என்கின்ற ஒரு பெரிய மேன்மையான இடத்தை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். மகிமையிலும் மகிமையான எருசலேமின் அத்திவார கற்களிலும் கூட இவருடைய பேர் பொறிக்கப்படத்தக்கதாக இருந்தது. ஆனால் அந்த யூதாஸ் இந்த மேன்மையெல்லாம் இழந்து போனா, இந்த மகிமையான ஸ்தானத்தையும் இழந்து போய் மட்டுமல்ல, துரோகி ஆகிய யூதாஸ் கரியோத் என்கின்ற ஒரு பேரையும் தனக்காகத்தானே எடுத்துக்கொண்டு அனுப்பார். இழந்து போன தேவன் கொடுத்த மகிமையான ஸ்தானத்தை, தேவன் வைத்த மகிமையான இடத்தை, தேவன் கொடுத்த மகிமையான ஊழியத்தை, தேவன் கொடுத்த மகிமையான அழைப்பை இழந்து போனாலே என்னே பரிதாபம். நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு சேர்த்து தேவன் எனக்கென்று எதையெல்லாம் தருகிறாரோ, எந்த காரணத்தை கொண்டு அவை ஒன்றை நாம் இழந்து போகாதபடி காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். இப்படி இழந்து போனான் என்று சொல்லி நான் சிந்திக்கும் பொழுது என் மனதில் 2 பேர் வேதத்தில் இருந்து மனதில் ஞாபகத்தில் வந்தார்கள். அவர்களையும் குறித்து நான் சற்று சொல்லிவிடட்டும், கவனிங்க. ஒருத்தன் ஏசா, இந்த ஏசாவை குறித்து எபிரேயர் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம், அவன் சீர்கட்டவன் என்று எழுதப்பட்டது. ஏசா யாக்கோபுடைய குமாரன், அவன் சீர்கெட்டவன். ஏனென்றால் ஒரு நேர கூலுக்காக, ஒரு நேர ஆகாரத்துக்காக தேவனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான சேஸ்த புத்திர பாகத்தை அசட்டைப்படினான். ஆகவே தேவனால கொடுக்கப்பட்ட சேஸ்த புத்திர பாகத்தை அவன் அசட்டைப்படினபடியால் அவன் சீர்கட்டவன் என்று வேதமே சொல்லுகிறது. தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்தை இழந்து போனான் ஒரு நேர கூலுக்காக. இன்னொருத்தனை குறித்து நாம பார்க்கிறோம், யாக்கோபுக்கு 12 குமார். ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்களா இருந்தால், பெத்த தகப்பன் யாக்கோபு தன் அந்நிய காலத்தில் தன் குமாரனை கூப்பிட்டு அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்பொழுது ரூபன் மூத்த குமாரன் ஆயிட்டுது, சேஷ்ட புத்திரன் ஆயிட்டுது, என் மேன்மையும் வல்லமையில பிரதானமானவனும் ஆயிட்டுது. ஆகவே ரூபனை பார்த்து சொன்னாரு, ரூபனை பார்த்து சொன்ன, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், ஏனென்றால் உன் தகப்படைய மஞ்சத்தை கெடுத்தாயே அப்படின்னு சொன்ன. ரூபன் கோத்திரத்து அட்டனையிலே முதல் பிறந்தவன், ஆகவே சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு தான் வர வேண்டும். ஆனால் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை கெடுத்து தன் தாயோடு அவலட்சணமாக அருவறுப்பான காரியத்தை அவன் செய்தபடியால் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான் என்று பார்க்கிறான். கபடி இங்கே யூதாஸ் அப்போஸ்தல பட்டத்தை இழந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் வைத்த ஸ்தானத்தை இழந்தான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த அந்த தெரிந்தெடுப்பை இழந்து போன் என்று பார்க்கிறோம். என கரிமானவர்களே, நன்றாய் கபடிங்க, நன்றாய் கபடிங்க. தேவன் நமக்கு தருறவுகளை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் எனக்கு தந்த அழைப்பு, கர்த்தர் உனக்கு தந்த அழைப்பு, கர்த்தர் உனக்கு தந்த அபிஷேகம், கர்த்தர் உனக்கு தந்த ரட்சிப்பு, கர்த்தர் உனக்கு தந்த வரங்கள், கர்த்தரால் உனக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஊழிய தாளந்துகள், இவைகள் தேவ நாமத்தின் மகிமைக்காக தேவ கிருபையினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம அற்பமாக எண்ணிடக் கூடாது. தேவனால உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டவர்களை நாம அலட்சியம் பண்ணிவிட்டால் நாமும் ஒருவித ஏசாவை போல, நாமும் ஒருவித ரூபனை போல நாம மாறுவதற்கு இடம் இருக்குது. ஆகவே தேவடபிள் நான் சொல்றது தேவத்தீங்க, யாருக்கோ தீக்க தரிசனமா சொல்றது போல என் மனதில் ஒரு உணர்வு, எந்த பின்னணியும் வைத்து கர்த்தருக்கு முன்பாக நான் பேசுகிறேன், கடவுளுக்கு முன்பாக உண்மை படி சொல்வேன். God knows everything. அவரும் மனசுல என்னத்தை தாராரோ அதை நான் பேச விரும்புறேன். கத்தர் அறிவார், தேவனின் ஆபத்துக்கு பயப்பட்டார். ஆகவே உனக்கு தேவனால அருளப்பட்டவைகளை குறித்து, தேவனால கொடுக்கப்பட்டவைகளை குறித்து நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே உனக்கு புத்தி சொல்ல வருவேன். கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம வாசிப்போம் சீக்கிரமா, லூக்கா 22 அதிகாரம். சீக்கிரம் வாருங்க, நேரம் போகுது. லூக்கா 22 அதிகாரத்திலே இந்த யூதாசை குறித்து இன்னொரு 2-3 குறிப்புகளை நாம பார்க்க போறோம். லூக்கா 22 அதிகாரத்தில் 47-48 வசனத்தை நாம் வாசி கேட்போம். படி.
அவர் அப்படி போகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய ஜூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி,
யூதாசே,
முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார்.
முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். இந்த வசனத்தை குறித்து நான் வாசித்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? நன்றாய் கவனிங்க, நான் சொல்லப்படுத்த தயவு செய்து கவனிங்க. முத்தம் இன்பத்துக்கு அடையாளம், ஒருவருக்கு ஒருவர் நாம முத்தம் கொடுக்கிறது அன்புக்கு அடையாளம். நல்லா விளையாடு. ஆனால் அன்புக்கு அடையாளமான முத்தத்தை இங்க இவன் காட்டி கொடுக்கிறதுக்கு அடையாளமாக மாற்றிவிட்டான். இது எப்படி இருக்கு? ஆகவேதான் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து கேட்டாரு, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிற, இது எப்படி இருக்கு? அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். தன்னோடு இருந்தவன், தன்னோடு புசித்து குடித்தவன், தன்னோடு ஒன்றாக இருந்தவன், அவர் செய்த அற்புதங்களை நேர பார்த்தவன், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை காதார கேட்டவன், அவருடைய தேவ தெய்வீக சுபாவங்களையும் பிதாவின் குணலட்சணங்களையும் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் அருகில இருந்து கண்ணார பார்த்தவன், கேட்டும் அத்தனையும் இருந்தும் வீட்டிலே அவர் என்ன செய்தான் தெரியுமா? இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுத்த. என்ன சொல்லிருப்பான்? நான் எவனுக்கு முத்த கொடுக்கிறேனோ அவர் தான் அவரை பிடிச்சு கொடுங்க. என்ன முதலே பிரதான ஆசிரியருக்கு சொல்லி வச்சுட்டான். ஆகவே இயேசு கிட்ட வந்த உடனே ஓடி போய் என்ன செய்தான? கட்டி அடைத்து முத்தம் கொடுத்தான். அப்ப என்ன கவனிங்க, அன்புக்கு அடையாளமாக வெளிப்படையாக காட்டிக்கொண்டார். நான் உம்முடைய அப்போஸ்தலன், நான் உம்முடைய சீஷன், ஆகவே ரபி அப்படின்னு சொல்லி இயேசுவை போய் கட்டி அணைத்து அன்பாக முத்தம் கொடுக்கிறது போல வெளியில காட்டி கொண்டான். ஆனா உள்ள என்ன? இயேசுவை காட்டி கொடுக்கிற நோக்கம். அப்ப உள்ளொன்று வெளியொன்று, நன்றாக கவனிங்க. அப்ப முத்தங்களில வித்தியாசம் இருக்குது போல எனக்கு தோணுது பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நன்றாக கவனிங்க. வேதம் சொல்றது பரிசுத்த முத்தத்தோடு ஒருவர் ஒருவர் வாழ்க்கை. அது எந்த முத்தம்? பரிசுத்தவான்கள் கொடுக்கிற முத்தங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதுல உண்மையாக இருக்கணும். உள்ளொன்று வச்சு வெளியில் ஒன்று நாம செஞ்சு கொண்டு நடந்து கொண்டு நாம் அப்படி முத்தம் கொடுக்காமல் கர்த்தருக்கு முன்பாக தேவட பிள்ளைகளாக நாம் உள்ளான அன்போடு தேவட பிள்ளைகள் என்ற விதத்தில் நன்றாக கவனிங்க. பரிசுத்தமான விதத்தில் முத்தம் கொடுங்க. அப்படி இல்லைண்டா இங்க பாருங்க, அவன் உள்ள என்ன காட்டி கொடுக்கிறோம்? காட்டி கொடுக்கிறது அடையாளம் யாருக்கு முத்தம் கொடுக்கிறேனோ. ஆனா வெளியில இயேசுவே நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய அப்போஸ்தலர், அப்படியே போய் அடைக்கிறேன். அப்படி அன்புக்கு அடையாளமாக இருக்கும்படி முத்தத்தை காட்டி கொடுக்கிறதுக்கு அடையாளமாக மாட்டிவிட்டேன். என்னே பரிதாபம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கவனிக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு காரியத்தை நான் சொல்ல வருவேன். கம் வித் மீ ப்ளீஸ். யோவான் 13 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 13 இன்னும் ஒரு சம்பவத்தை இவரை குறித்து நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 13 எடுத்துறீங்களா? படிங்க, முதலாம் வசனத்தை படிங்க. சீக்கிரம்
பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
சரி, என்ற கவனிங்க. ஆரம்பத்தில் அவர் எப்படி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி அவர் ஆரம்பத்தில் அன்பு கொண்டாரோ, வசனம் சொல்லுது முடிவு பரியந்தம் அவர்களில் அன்பா இருந்தார். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம், இவன் இப்படி தானே காட்டி கொடுப்பான்னு அவருக்கு முதல்ல தெரியும். ஆனா எந்த ஒரு வித்தியாசமும் காட்டாம அவனிலும் யூதாசிலும் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். இது அல்லவோ தெய்வீக குணாதிசயம். இட்ஸ் எ டிவைன் நேச்சர். என்னை பொறுத்தவரை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் சொல்வேன். குற்றமற்றவர், மாசற்றவர், பாவம் இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர், இப்படிப்பட்ட தேவகுமாரனை காட்டி கொடுக்கிறதுக்கு முயற்சித்தார். அப்படி காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும் மற்ற 11 பேர்ல வச்சிருந்தது போல் அன்பு வைத்தது போல இவனிலும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் முடிவறிந்தும் அவள் அன்பு கொடுத்தார்.
அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில்,
இப்ப பாருங்க, பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அண்டர்லைன், பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. ரெண்டாம் கவனிங்க, சாத்தா எப்படி யூதாசுடைய வாழ்க்கையில செயல்பட்டிருக்காரு பாருங்க. எப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு அப்போஸ்தலனாக இருந்தபடியே புரட்டிடும் பாருங்க. சாத்தா யூதாசுடைய இருதயத்தை தூண்டினபடியா தான் அவன் இயேசுவை காட்டி கொடுத்திருக்க. இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு யூதாசை சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறான். அப்ப ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுது. இந்த சிதிலத்தை நாம கட்டுக்கொள்ளக்கூடிய காரியம் நன்றாக கவனிங்க. பிசாசு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தூண்ட முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் பிசாசு தூண்ட முடியும். என்னங்க? ஆண்டவர் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலனையே சாத்தான் தூண்டி இருக்கிறாரு. நன்றாக கவனிங்க. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளையும் சாத்தான் தூண்ட முடியும். ஆனா அவன் தூண்டும் பொழுது நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய இதயங்களிலே, நம்முடைய உள்ளான உணர்விலே எழும்புகிற எண்ணங்கள், நோக்கங்கள், காரியங்களை வைத்து இது எங்கே இருந்து வருகிறது என்பதை நாம தெளிவாக கண்டுகொள்ள முடியும். There is no compromise to the word of God. We cannot deny that. Oh, we cannot refuse it. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நம்முடைய இதயத்திலே சில எண்ணங்கள், சில காரியங்கள் உருவாகும் பொழுது எண்ணங்களாக நம்முடைய இருதயத்தில், நினைவுகளாக நம்முடைய இருதயத்தில் உருவாகும் பொழுது இந்த எண்ணங்கள், இந்த பின்னணிகள், இந்த நோக்கங்கள், இந்த காரியங்கள் எனக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது வேறத்திலிருந்து வருதா என்பதை உங்களாலும் என்னால உணர முடியும் முடியும் முடியும். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை தூண்ட முடியும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனால் அருளப்பட்டிருக்கிற அழைப்பை திருட முடியும். தேவனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை கெடுக்க முடியும். தேவனால தேவ மகிமைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை மிஸ்யூஸ் பண்ண, தவறாக பயன்படுத்த, தவறாக அவனால நடத்தப்பட முடியும் முடியும் முடியும். ஆகவே தேவ ஜனமே கவனமர், நீ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமான்களாக நடந்து கொள்ள வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் காட்டுற பாருங்க, அந்த 13 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்திலே அவன் தூண்டினான் இருக்குது இல்லையா. 27 வசனத்தை சீக்கிரப்படுங்க, அதே அதிகாரத்தை 27 படிங்க, என்ன சொல்லப்பட்டிருப்பாரு 27 வசனத்தை படி.
அந்த துணுக்கியே அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய்
என்றார். பாருங்க, 2 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பிசாசு அவனை தூண்டினான் என்று, 27 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். நல்லா கவனிங்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க, நல்லா கேளுங்க. முதலாவது தேவட பிள்ளைகளை சாத்தான் தூண்டுவான், நாம இடம் கொடுத்தா உள்ளே வந்து விளையாடுவான். இதை குறித்து ஆண்டவர் இயேசு யோவான் 10 அதிகாரத்தில் 10 வசனத்தில் மிக அழகாக ஆழமாக சொல்லு, என்ன தெரியுமோ, திருடன், பிசாசு திருடன் என்று சொல்றார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வராடாரோ, ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்துட்டு. அப்ப பிசாசு நம்ம முதலாவது என்ன செய்யறோம் தெரியுமா, தூண்டுகிறா, பாவம் செய்ய தூண்டுகிறா. ஒருவேளை டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிளேஸ், ஒருவேளை நம்ம குடிக்க தூண்ட மாட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, ஆனா மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை அவனால தூண்ட முடியும். பரிசுத்தவான்கிட உள்ளங்களிலே இருக்கிற பரிசுத்தமான பாவங்கள் வெளியில தெரியாது. சில நேரத்தில் சில பாவங்களை நாம பாவங்கள் என்று எண்ணுகிறதும் இல்லை. அன்றை விலை கொள்ளுங்கள், முதலாவது நாம அவன் தூண்டுவான், தூண்டும் பொழுது நாம் இடம் கொடுத்து விட்டா உள்ளே புகுந்துருவான். இந்த பாருங்க, 2 மாசத்திலே அவன் தூண்டுவான், 27 மாசத்திலே சாத்தானவுக்குள்ளே போகுது. அப்ப ஏன் சொன்னாரு, போப்பா விசேரத சீக்கிரம் அருமையாக தேவையான இதெல்லாம் நாம கண்டுகொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆண்டவர் இயேசு எனக்கு யாரும் ஆண்டவர் இயேசு சொல்ல ஒரு மறக்க முடியாத வார்த்தை என்ன தெரியுமோ, பிசாசபடி சொல்லுங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், பட் என்னிடத்துல அவனுக்கு ஒன்று, வாட் எ பியூட்டிஃபுல் விட்னஸ் ஹஸ் கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு வருகிறார், பட் என்னிடத்துல அவனுக்கு ஒன்று. நான் நெடுக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இப்பையும் திரும்பவும் சொல்லுறேன், எப்பொழுதும் சொல்லுவேன் என்னவென்றால், நம்முடைய ஊழியத்திலும் பார்க்க நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முக்கியம். The God is interested in our life than our ministry. It is true and truth. We should be understand the truth. நம்முடைய வாழ்க்கை நாம கோணலாக வைத்து எனக்கு சேர்த்துதான் கத்தாவனில் எல்லாம் அறிவு. God knows. நம்ம மனுஷருக்கு முறைக்கலாம், மனுஷர்களை ஏமாத்தல, ஆனால் அப்படி நாம இடம் கொடுத்த உள்ள வருவேன். நம்முடைய வாழ்க்கையை நாம கோணலாக வைத்துக் கொண்டு பாவத்துக்கு பரிகாரம் ஊழியம் அல்ல, பாவத்துக்கு பரிகாரம் காணிக்கை கொடுக்கிறது அல்ல, பாவத்துக்கு பரிகாரம் தான தர்மங்களை செய்யறது அல்ல. பின்ன என்ன சொல்றீங்களா, கேட்கறீங்களா, பாவத்துக்கு பரிகாரம் மனம் தர்மம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சலமோன் தன்னுடைய ஞானத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஜெபிக்கிறான், பாவம் செய்யாத மனுஷன். இட் இஸ் ட்ரூ, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில தவறுகிறோம். யாக்கோ எழுதுகிறார், நான் உட்பட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தண்டை கபடி சாத்தா நம்முடைய இருதயத்தை தூண்டுறதுக்கு நாம் இடம் கொடுக்கும். ஒரு ஆராதனையில் செய்தியில கேட்டோம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கி கத்தாவே என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமாவேன், என்னை சுத்தமாக்கும் அப்பொழுது உறைந்த பணியிலும் நான் உண்மையாவேன் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு எந்த விதத்திலும் உங்களை தூண்டவும் அதற்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது உள்ளே உங்களுக்குள்ளே புகுந்து உன்னுடைய வாழ்க்கையிலும் மாத்திரமல்ல உன் குடும்பத்தையும் கெடுக்க அவனால முடியும். உன் ஊழியத்தை சீர்குலைக்கவும் அவனால முடியும். உனக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற மகிமையான அபிஷேகத்தை கெடுக்கவும் அவனால முடியும். அதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான். சுத்தி வர கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திறான். அந்த பூவை தேனி சுத்துறது போல அவனு சுத்தி எனது தோன்று. அவன் இடம் கொடுத்தா உள்ள வந்துடுறான். புறகேத்த நல்லா இருந்தாங்களே அவங்களா, இப்படி அந்த பிரதரா, இப்படி இந்த சிஸ்டரா, அப்படி அப்படின்ட்டு நமக்கு சில நேரத்தில் மலைக்கு தோண்டுது இல்லையா? கவடமா இருக்கும். சரியாக இருக்கிறவர்களை கெடுக்கத்தான் பிசாசு சுத்தரா. உண்மையாக இருக்கிறவர்களை அவர்கள் உத்தமத்தில் இருந்து கெடுக்கவும் புரிக்கவும் தான் வகை சுத்திடுறான். ஏற்கனவே கட்டு போனவர்களை ஏனுங்க அவன் சுத்தணும், ஏனுங்க அவன் டைமை வேஸ்ட் பண்ணணும். உலகெங்கு சுத்தி வர்றேன், ஒருத்தம் மாத்திரம் எங்கிருந்து வருகிறாய், எங்க சுத்தி தெரிந்து வருகிறேன். பிசாசுன வேலை என்ன? சுத்தி தெரிகிறது. சுத்தி தெரிஞ்சு என்ன செய்யறது? அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் எங்க போறான், இவன் எங்க போறான், அந்த விசுவாசி என்ன செய்யுது, இந்த விசுவாசி என்ன செய்யுது, அந்த விசுவாசி என்ன கிடைக்குது, இந்த விசுவாசி என்ன கிடைக்குது, இதான் பிசாசுர வேலை. வந்து நிக்கிறான் தேவ சமூகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். பிசாசு இப்படி சுத்திட்டுறான். பட் இயேசுவை குறித்து அப்போ சிலர் 10:38 என்ன சொல்லப்பட்டு தெரியுமோ? நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண தேவன் அவருடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுதலையாக்குறவராகவும் சுட்டி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு மற்றவுடைய குறைகளை பார்க்கிறதுக்கு சுத்தி தீர்றான். பட் இயேசுவோ நன்மை செய்யறதுக்காக சுத்தி திரிந்தாரு. அப்படி நன்மை செய்யறவராக சுத்தி திரிந்தவுடைய கால்களை தான் பிடிச்சு சிலுவில் அரைஞ்சாங்க. ஸ்டாப், நீ நன்மை செய்தது போதும். குஷ்ட நோய்களை கூசாமல் தொட்டு குணமாக்கின கரங்களை காணிக்கிறேன். ஏன் நீங்க குணமாக்கினது போதும்? அரை அடி சொல்லுவேன். எத்தனை நீதிமன்றங்களை இந்த உலகம் கொண்டுட்டுதுங்க, எத்தனை தீக்கதசைகளை கொண்டுட்டு, எத்தனை தேவோட பிள்ளைகளை கொண்டுட்டு, குற்றம் இல்லாத இந்த உலகமும் போகட்டும். இப்ப நான் செய்தியை முடிக்கிறது முதல் யூதாசை குறித்து ஒரு 3-4 குறிப்பு எக்ஸ்ட்ரா சொல்லி முடிக்க வருகிறேன். மத்தை 27 படிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. மத்தை 27 அதுல அவனை குறித்து கொஞ்சம் மதியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து ஒரு 3-4 குறிப்பிட்ட பார்த்துட்டோம், செபித்திட்டோம், முடிப்போம். 27 ஒன்றிலிருந்து படிக்க.
விடிய காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் ஏசாதிபதியாகிய பொந்து பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த ஜூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன்
என்றான்.
அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு
செத்தான். குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டு எக்ஸ்ட்ரா. அதே கவுடி, என்ன நடந்திருக்குது? ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்துட, காட்டி கொடுத்த பிற்பாடு இவனுக்கு என்ன நடந்திருக்கின்றது குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒரு 4 குறிப்பு சொல்ல விரும்புறேன். கவுனி, நம்பர் 1, முதலாவது நன்றாக கவுடிங்க, முதலாவது தன் பாவத்துக்கு ஏற்ற பரிகாரத்தை தானே தேடிக்கொண்டான். அழகவன் தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்தான், தேவகுமாரனை காட்டி கொடுத்தான், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். அழகவன் தான் செய்த பாவத்துக்கு உரிய தண்டனையை, தான் செய்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை தானே தேடிக்கொண்டான். என்ன தேடிக்கொண்டான்? தான் செய்த பாவத்துக்குரிய தண்டனையாக தற்கொலை செய்வான். கொஞ்சம் சிந்திங்க, நான் சொல்றது கொஞ்சம் சிந்திங்க. அவனும் நம்மளை போல மனுஷன், நாமும் அவனை போல பாடுள்ள மனுஷன். பட் நாம கண்டுகொள்ளவனும் கவனிக்கணும், சிந்திக்கணும். கர்த்தர் நமக்கு புதிய தருவார். தான் செய்த பாவத்துக்கு தானே தண்டனையை தேடிக்கொண்டான். என்ன தண்டனை? நான் கொண்டு செத்த தற்கொலை செய்தான். இது உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப என்ன கவனிங்க, அவன் தான் செய்த குற்றத்துக்கு தானே தண்டனையை எடுத்துக்கொண்டு தானே தற்கொலை செய்துட்டான் பையங்களே. சரி, இந்த உலகத்துல காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா மறு உலகத்துல நித்தியத்துல ஏற்கனவே நித்தியத்தை குறித்த அநேக சத்தியங்களே வார்த்தைகளே யூதாசு கேட்டிருக்க. இயேசு சொன்ன அநேக நித்தியத்தை குறித்து சொன்ன அநேக வார்த்தைகளை யூதாசு கேட்டிருக்கிறார். அவனுக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்தார்? தான் செய்த பாவத்துக்கு தானே தண்டனை தனக்கே கொடுத்துட்டான். என்ன தற்கொலை? இப்ப கொஞ்சம் கவனி. இன்றைக்கு உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்கள் தான் அதிகம். இன்றைக்கு உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற ஜனங்கள் தான் அதிகம். சோ இவர்கள் எல்லாம் பாவத்துக்கு உரிய பரிகாரமாக முடிவு தற்கொலை தான் என்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகம் எப்படி இருக்கும் சொல்லிச்சு பாரு. இன்னைக்கு சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்விகளின் நிமித்தம், தங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள் நடவாதது நிமித்தம் வாழ்க்கையில சோல்பட்டு அங்காங்கே பல தற்கொலை செய்யறது. நாம இந்த நாட்டிலும் கூட, நம்மவர்களும் கூட, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால கூட தற்கொலை செய்தது நாம ரீசெல்லி கேள்விப்பட்டு பெறுகிறோம். ஆனா நன்றி விலை கொடுங்க, தற்கொலை, லிசன் டு மீ பிளீஸ், என் செய்தியை எங்க கேட்க போற எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தற்கொலை ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் ஆகாது. தற்கொலை ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு முடிவாகாது. தற்கொலை ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவை கொண்டு வராது. ஆகவே அது சத்துருடைய ஒரு பெரிய கிரியை. அது ஒரு இட்ஸ் எ ஸ்பிரிட், சுவிசைட் ஸ்பிரிட் என்று சொல்லுவோம். ஏன்னா ஜனங்களை கெடுக்கிறது தான் பிசாசுவேல். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும். ஒரு பிரச்சனை வந்துட்டா நீ இருக்கிறதற்காக செத்து போ என்று சொல்லி சில பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். செத்து போ, தற்கொலை செய்ய சொல்லி யாரோ எனக்கு சொல்றது போல இருக்கு. நன்றாக கவனிங்க. நாம் செய்கிற குற்றங்களுக்கு பரிகாரம், அல்லது குடும்பங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைக்கு பரிகாரம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தோல்விக்கு பரிகாரம், அல்லது மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு விட்டால் அதற்கு பரிகாரம் தற்கொலை அல்ல. அல்ல அல்ல, யூதாசு தற்கொலை செஞ்சிட்டா அதனால அவனுக்கு என்ன, அவன் ஆத்மா வீடறி இருக்குமா? அல்லது மறுகுலத்தில் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? அல்லது இந்த பூமியில அவனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமா? இல்லோ. ஆகவே அவன் எடுத்த முடிவு தவறாக முடியும். ஆகவே என் செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றது என்னவென்றால், ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற யாராவது வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்திகள், தோல்விகள், பிரச்சனைகளின் காரணமாக தற்கொலை செய்யலாம் என்று நினைத்தால் ஸ்டாப் இட். கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுவேன், அதை நிறுத்துங்க. இது பிசாசு உங்களுடைய மனதில் கொண்டு வர்ற எண்ணம். உங்க பிரச்சனைக்கு பதில் தற்கொலை அல்ல, உங்கள் பிரச்சனைக்கு முடிவு தற்கொலை அல்ல. ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு நீங்க கடந்து போனாலும் நித்தியத்திலும் நரகத்தில் எனக்கு சொல்லவே ஏனென்றால் நம்ம உயிரை நாம் அழிக்க கூடாது, முடிய கத்திர அதுக்கு அதிகாரம் தர தல விளைவு. நம்ம உயிரை நாம் அழிக்க முடியாது, ஜீவன் அவருடையது. இந்த சரீரத்தை எனக்கு தந்தது அவர் தான். அவர் தெரியுமா, கிறிஸ்துவை குறித்த தீக்க தரிசனம் சங்கீதத்தில் எனக்கண்டு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். இது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. அப்படின்னா ஏசு இந்த உலகத்தில் மனிதனாக ஒரு சரீரத்தில் வர வேண்டி இருந்தது. ஏன்னா பிள்ளைகள் மாமிசத்திலும் ரத்தத்திலும் இருக்க அவர் நம்மை போல ஆனார். உனக்கு நீயாக விரும்பி இந்த இப்படி சரீரத்தை நீ ஏற்படுத்தல. உனக்கு இருக்கிற கண்ணு, உண்ட மூக்கு, உண்ட வாய், உண்ட பல்லு, உண்ட காது, இதெல்லாம் நீயாக நினைச்சு இப்படி வச்சிருக்கிய. சொல்லுங்க, நீ இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நீ கட்டியா இருக்கணும், நீ குட்டி நெட்டியாக இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், நீங்களாக விரும்பி நமக்கு ஆண்டவர் நம்ம ஃபார்ம் பண்ணி வைத்திருக்கோம். நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்தில் இருந்து நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்து ஜீவாதிபதியோடு வாழ்ந்து பிற்பாடு இந்த சரீரத்தை களைந்து மகிமை சரீரத்தில் வெளிப்பட்டு தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்படும். இதுதான் சத்தியம். ஆகவே தேவனால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரத்தை நான் கெடுக்க கூடாது. வேதம் சொல்றது, ஒருவன் இந்த சரீர தேவனுடைய ஆலயமாக இருக்குது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். ஆனவன் சோ முதலாவது அவருடைய அவருடைய வாழ்க்கையில நாம் கண்கிற குறிப்பு, தன் தவறுக்காக தன் பாவத்துக்காக தானே தண்டனை முடிவு செய்தான், தற்கொலை என்றவன். அது தவறு. நம்பர் டூ, இரண்டாவது இவனுக்குள்ள இருந்த ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்ன, அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம், கமிட் மீ குயிக்லி, நான் கதை முடிக்க பார்க்கிறேன். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படிங்க தயவு செய்து. அப்போஸ்தலர் 1:18 என்ன சொல்லப்பட்டிருப்பாரு,
கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வடுத்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று.
அநீதத்தின் கூலியை விரும்பி வயிறு வடித்து குடல் சரிந்து பரிதாபமாக மரித்திருக்கிறாங்க இல்லையா? யாரு? ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலர். இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசுடைய அப்போஸ்தலருக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான மரணமா? காரணம் கர்த்தரா இயேசு காட்டிக்கொடுத்து வயிறு வடித்து குடல் சரிந்து மரித்தார். அங்க வசனம் சொல்றது அநீதத்தின் கூலியை விரும்புவதனால ஏற்பட்ட காரியம். அப்ப இரண்டாவது இவட வாழ்க்கையில நான் பாக்குற இவனுக்குள்ள அநீதத்தின் கூலி, அதாவது பணத்தை குறித்த ஒரு மிகுதியான பட்டு பண ஆசை அவனுக்குள்ள இருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்திரீ ஆண்டவர் இயேசுடைய பாதங்களை ஒரு வெளியேறப்பட்ட ஒரு தைலத்தை உடைத்து அவர் பாதத்தில் ஊத்திரா. அப்ப இவன் அதை பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா, இந்த பொண்ணு என்ன செய்யுது, இந்த தைலத்தை உடைச்சு இப்படி ஊத்துறாரு, இதை தரித்திரத்தை கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இவன் சொல்ற. அப்ப வேதம் அங்க சொல்லுது அவன் தரித்திரத்தை குறி கருத்திரத்தை குறிச்சு அப்படி சொல்லல, அவனுக்கு அதில் இருந்த நாட்டத்தின். இப்ப என்னுடைய நான் விளங்கிக் கொள்றபடி இதையெல்லாம் பிசாசு வடிவ கவனித்திருப்பான். நான் விளங்கிக் கொள்றபடி நன்றா விளை கொள்ளுங்க, நன்றா விளை கொள்ளுங்க, நன்றா விளை கொள்ளுங்க. நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன என்பதை பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா சுத்தியில் தெரியல. அப்ப நம்முடைய பலம், நாம் எந்த ஏரியாக்கள்ல பலமாக இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து மோத மாட்டான். ஏன்னா அதுல நம்மளை ஜெயிக்க முடியாது தெரியும். நாம எந்த பகுதிகளில பலவீனமாக இருக்கிறோம் என்பதை அவன் பார்ப்பான். என்ன மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் சில காரியங்களில் பலவீனமாக இருக்கலாம், மனதில இதயத்தில் உள்ளத்தில், அவைகள் பிசாசுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு உள்ளே பலவீனமான காரியங்கள் செயல்களாக அல்லது வார்த்தைகளாக வெளியில வரும் பொழுது அவன் கவனிச்சிருவான். கவனிச்சு என்ன பலவீனம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை அவன் கண்டுருவான். கண்டு என்ன செய்வான் தெரியுமோ, பலவீனமான பாகத்தில் பக்கங்கள்லாம் வந்து என்ன செய்வான், முட்டுவா போதுவா உள்ள நூலே. பொதுவாக வேதத்துல பாத்தீங்கடா, ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கடா, முதல்ல அந்த பட்டணத்தை சுத்தி குத்தலம் சுத்தி குத்தலம் போடுவாங்க. எங்க பலவீனமான இடம் இருக்குதோ அதுக்குள்ளான உள்ள ஊடுருவாங்க அந்த நகரத்துக்கு போறதுக்கு. அதுபோல பிசாசும் நமக்குள்ள என்ன பலவீனம் இருக்குது என்பதை பார்ப்பா, பார்த்து அந்த பலவீனமான பகுதியிலே நம்மை சோதிக்க பார்ப்பார். எப்படியாவது நம்மை தேவனை விட்டு பிரிக்க, தேவனோடு நமக்கு இருக்கிற உண்மையான உறவு உடைக்கிறது. நான் சொல்லுவேன், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் பலத்தையும் உன் பலவீனத்தை நீ அறிய, நான் எந்த பகுதியிலே பலவீனமாக இருக்கு என்பதை எனக்கு தெரியாவிட்டா நான் அந்த பலவீனத்தில் நாளடைவிலே விழுந்து போறதுக்கு தவறி போறதுக்கு இடம் இருக்குது, இடம் இருக்குது, இடம் இருக்கு. இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுகிறேன். என் மனதில் எதையும் மறைத்து வைக்காத தேவனுக்கு முன்பாக குற்றப்பட்டவனாக. நாம் எங்க பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பகுதியிலே நாம கொஞ்சம் உஷாரா இருந்துடும். எந்தெந்த பகுதியிலே நாம பலவீனமாக இருக்க, அது உண்டு மனசாட்சி தெரியும். எனக்கு தெரியும் நான் எங்க பலவீனமா இருக்கேன்னு, எனக்கு தெரியும். பட் உனக்கு தெரியும் நீ எந்த இடங்கள பலவீனம். மற்றவங்களுக்கு தெரியாவிட்டாலும், தெரிகிறதுக்கு காட்டிக்கொள்ளாவிட்டாலும் நமக்கு தெரியும் நம்ம பலவீனம். அவன் நான் உங்களை சொல்லுவேன் கத்தரும்பார், நீங்க எங்க பலவீனமாக இருக்கிறீர்கள் அதெல்லாம் மற்றவர்கள் சொல்லணும்னு அவசியம். ஆனா எங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அங்கே உங்களை பாதுகாக்க பலப்படுத்த தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டால் எதிர்வரும் நாட்களிலே, வர்ற நாட்களிலே அந்த பலவீனமான இடங்களா நீ சோதிக்கப்படுற இடம் இருக்கு. யூதாசுக்களே இந்த பணத்துக்கு எடுத்த காரியத்தில் அவர் பலவீனமா இருந்திருக்க. என்னை பொறுத்தவரை என்ன நினைச்சாலும் கடவுள் அறிவாரு. இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் பணத்துக்கு எடுத்த காரியத்தில் பலவீனமாக. அரணியர் சபர்களுக்கு நடந்தது என்ன, இந்த காரியத்திலே அவர்கள் பலவீனமாக இருந்தபடியால் அல்லவோ அதில் அவர் விழுந்த. ஆகவே அப்போ தான் பவுல் சொல்றாரு, சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அந்த கவனி. அப்ப அவர்களுக்குள்ளே அந்த பலவீனம் இருந்தபடியால அந்த பலவீனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்திட்டார். ஆதி திருச்சபை நடந்த எழுப்புதலிலே அங்கு விட்டினவர் எழுச்சி. பட் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்படின சத்துரு அந்த பலவீனத்தை பயன்படுத்திட்டார். இவர் என்ன சொல்ல முடியும்? கவனிங்க, தேவை சரி கத்தடம் கருவதற்கு எந்த காரியத்திலும் மிதம் மிஞ்சின பற்று வையாதே. இதற்கு நாம ஜெபிக்கணும். நான் செய்யறத உங்களுக்கு சொல்றேன், இந்த கடவுளர் எந்த பொருளும் எனக்கு மிஞ்சின பற்று இருக்க வேண்டும். எதற்கு நான் அடிமகன் சொல்றது? தயவு செய்து நீங்க சிந்தி, எந்த பொருளிலும் இன்னும் ஒரு படி மேல போகட்டுப்பா. என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பட் சத்தியத்தை சொல்றேன், எந்த நபர் மேலும் மிதம் மிஞ்சின அன்பு வையாதீங்க, எந்த நபர் மேலும் மிதம் மிஞ்சின நம்பிக்கையும் வையாது. யுஎஸ்ஏல அமெரிக்கால ஜிமி ஸ்வாகட்ன்ற ஒரு ஊழியர், அவர் பிரீச்சிங் சொல்லுவார், அவருடைய செய்தி நான் விரும்பி கேட்பேன். அந்த நாட்கள் பயதானுங்க, சில நேரத்தில் மூச்சு விடாம பேசி களைச்சு போய் இருந்துருவாரு. தடங்களை நான் எழுப்பி ஓ பேசு பேசு கத்து. அப்படி தேவன் அப்படியான ஒரு கிருபி அவரை கொடுத்தார் ஜிமி ஸ்வாகட். வீடியோ கடைசியில் அவருடைய பலவீனமான ஏரியாவில் அவர் சோதிக்கப்பட்டு அதனால பலர் பின்பாக்கி போகும். நான் வந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம், எந்த நபர் மேலும் மிதம் மிஞ்சின நம்பிக்கை வைக்கக்கூடாது, எந்த நபர் மேலும் மிதம் மிஞ்சின அன்பும் வைக்கக்கூடாது. அப்படி இங்க வைப்பீங்களா இருந்தா அன்னார் நம்மை விட்டு ஒருபோல பிரிய முடியும் என்று நம்முடைய நிலைமை இல்லை. எல்லா விசுவாசமும் போச்சுது, எல்லா நம்பிக்கையும் போச்சுது, எல்லா போச்சுது அம்போடு போடுது. அவனே ஆண்டவர் சொன்னாரு, என்னிலும் பார்க்க மகனையாவது மகளையாவது மனைவியாவது தாயாவது தகப்பன் எனக்கு சேர்த்தா பிரசம் பண்றேன். அப்ப இல்லாட்டி நான் நிரப்பணும், எனக்கு தெரியும் நான் என்ன ஓழியம் செய்யறேன், அதுக்கு என்ன கிரயம் இருக்கு என்பதை நான் அறிவேன். கடை கொடுக்க போது கத்திருக்கு. ஆகவே கிறிஸ்து இயேசுவிலும் பார்க்க தாமே இன்னமொரு நபரை அல்லது பொருளை அதிகமாக நேசிப்பமாக இருந்தார், அது நமக்கு விக்கிறோம் வேண்டாம் விக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே கிறிஸ்துவாகவே கத்தரை கருவுதல். இதுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? இப்படி நான் பேசும் பொழுது உங்களோட மனதில் சில எண்ணங்கள் தோடலாம், இது எல்லாம் சரிப்பட்டு வருமா? அப்படி நீங்க கேட்பீங்களா இருந்தா வேதத்தில் இருக்கிற பல வசனங்களை கிழிக்க வேண்டியது. அப்படின்னா நாம் இதுக்கு என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன். அப்படி நமக்கு எந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள முடியலையோ அதை தேவ சமூகத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய வசனம் சத்தியம், பட் எனக்கு இதை கை கொள்ள முடியாம நான் தடுமாறுகிறேன், தயவு செய்து எனக்கு பலம் தாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாள் ஜெபிச்சுட்டு அப்படி விடாதீங்க. அந்த காரியங்களை கர்த்தர் நமக்குள்ள செய்யும் வரைக்கும், நாம கேட்கிறது கிடைக்கும் வரைக்கும் நாம அதை கீப் இட் ஆன், கீப் இட் ஆன், பிரேனஸ்லி கண்டினியூலி காட் நாட் எவ்ரிதே. அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்களும் அல்ல. அல்லது சில வசனங்களை மாத்திரம் பிடிச்சிட்டு சில வசனங்களை விட்டுட்டு ஏசப்பா தோத்திரம் மட்டும் நாம கண்ணை மூடும் பொழுது கத்திரிக்கு முன்பாக என்ன பதில் சொல்லுவோம்? நம்பர் த்ரீ, மூணாவது அவனுக்குள்ள இருந்த காரியம், யூதாசை பொறுத்தவரை அவன் மனம் வருந்தினான். ரைட், இந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி மனம் வருந்தினான். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுடத்துல வரல. என்ன புத்திக்கு என்ன கத்தர் கத்துதல். அதாவது இப்ப எங்க போயிருக்கான் தெரியுமோ? மனம் வருந்தி டைரக்டாக ஆசை இடத்துல போயிருக்கான். எந்த ஆசாரிய இடத்துல முதல் நெகோசியேட் பண்ணானோ அந்த ஆசை இடத்துல போய்தான் சொல்லியிருக்கேன், குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அப்ப அவன் என்ன சொன்னா தெரியுமோ? அது எங்களுக்கு நான் அது உண்பாடு. அட 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 இதை பார்த்து நான் சொல்லிச்சேன். அட என்ன பரிதாபம் பாருங்க. இன்றைக்கு நன்றா கவனிங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத், கவனிங்க கவனிங்க கவனிங்க, சுத்தமான சத்தியத்தை கத்தட்டு நாமத்தை சொல்ற கவனிங்க. இன்றைக்கு மற்றவர்களுடைய பாவ காரியங்களில் நாம பங்கு போடுவோமாக இருந்தால், மற்றவர்களுடைய பாவ கிரியைகளுக்கு பாவ காரியங்களுக்கு நாம சப்போர்ட் பண்ணுவோமாக இருந்தால், நேரம் வரும் சொல்லுவாங்க அது எங்களுக்கு தெரியாது, அது உண்பாடு விட்டுருவாங்க. அப்போது உண்ட நிலைமை பரிதாபமாக இருக்கும். ஆகவே மனுஷனுடைய முகத்துக்காக முகஸ்துதி செய்யாதீங்க. மனுஷர்கள் மேலே வச்சிருக்க உறவின் அடிப்படையிலோ அன்பு நிமித்தமோ சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அது நானாக இருந்தாலும் சரி, நான் கூட சத்தியத்துக்கு விரோதமாக நடந்தால் சப்போர்ட் பண்ணாதீங்க. நமக்கு தேவன் தேவனாக இருக்கட்டும், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவரையும் இழந்து போக விரும்பவே இல்லை. அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, என் சொந்தம், எனக்கு ரொம்ப வேண்டினவர். என்னை விட்டு நாம சைத்தால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம்டா, டைம் வரும். அவன் சொல்லுவான், நெருக்கடி வரும்பொழுது எனக்கு தெரியாத உண்பாடு நீ பார்த்துக்கோ அப்படின்னு. அப்பா அடே, நாம ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு அப்பதான் நமக்கு தெரியும். ஐயோ, இட் இஸ் டூ லேட். ஆகவே மனம் வருந்தினா, பட் மனம் திரும்பி இயேசுடத்துல வந்து அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவனுக்கு ஆண்டவர் மன்னித்திருப்பான் நான் நம்புறேன். ஆனா இயேசுடத்துல வராம மனம் வருந்தினா, பட் மனம் திரும்பாமல் எங்க போனா தெரியுமோ, ஆசிரத்துல போயிட்டேன். பட் மனம் திரும்பி, மனம் வருந்தி மனம் திரும்பணும், ரிக்ரெட் அண்ட் ரிபென்ட். மனம் வருந்தி மனம், இதை நாம தாவிதி வாழ்க்கை மனம் வருந்தி பாவம் செஞ்சுட்டு, ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டு என்ன பண்ணி, என்ன என்ன நாம இந்த காசு கொடுத்த கடவுளை வச்சிருக்கோம், அதை நாம சம்பளத்துக்கு பொருந்தி இருக்கோம். ஆனால் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன், நான் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன், உம் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்த கட்டாவே இல்லை மன்னி. ஒரு மன வருத்தம், பாவத்தை கண்டித்துணுத்துகிற பரிசுத்த ஆவி என்ற நமக்குள்ளே தருகிற தேவனுக்கு ஏற்ற துக்கம், கோட்டிசோரோ, அது நமக்குள்ளே இருக்கணும். ஒரு தப்பு படிட்டா பாவம் செய்யும் படிவன் மனம் வருந்தினான், ஆனா மனம் திரும்பி ஆண்டு வயசுல டேரக்டா ஆசை எடுத்துருப்பான். அப்போ பாவம் செஞ்சிட்டா முதலாவது மனம் திருப்பதான். முதல்ல சொன்னே பாவத்துக்கு பரிகாரம் தற்கொலை அல்ல, பாவத்துக்கு பரிகாரம் ஊழியம் செய்யறது அல்ல, பாவத்துக்கு பரிகாரம் காணிக்க கொடுக்கறது அல்ல, பாவத்துக்கு பரிகாரம் மறந்திருந்த மெய்யான மறந்திருந்ததற்கு அடம் முடிந்து. அடுத்தது இது ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கட்டுமே. அவர் என்ன சொன்ன தெரியுமா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். ஐ லைக் தட் வேர்ட், குற்றமில்லாத ரத்தம் என்று இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதே பார். என்ன நடந்திருக்குது, என்ன நடந்திருக்குண்டா, அவன் மனசு, இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் முடிக்கிறேன். கவனிங்க, இந்த யூதாசுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு மனசாட்சி இருந்திருக்கு. அந்த மனசாட்சி அவனை புளிஞ்செடுத்திருக்கு, அவனை தூங்கி விட்டுருக்காது. ஏன் தெரியுமோ, குற்றம் இல்லாத ரத்தத்தை, குற்றம் இல்லாத மனுஷனை காட்டி கொடுத்துட்டேனே, அநீதி இல்லாதவரை காட்டி கொடுத்தனே, 30 வெள்ளிக்கு காசுக்காக குற்றமில்லாத ஒருவரை காட்டி கொடுத்தனே, மரணாக்கினை உட்படுத்திட்டாங்களே அவரை என்றதை நினைத்து நினைத்து அவன் மனசாட்சி அவனை பிழிந்தெடுத்துருப்பார். அவனா ஓடினா ஆலயத்து, குற்ற மனசாட்சி இருக்குது, வந்திருக்கலாம் ஆண்டு வச்சு, ஆனா எங்க போயிருங்க ஆலயத்துக்கு ஆசை எடுத்துருப்பாரு. முடிகிறேன், கவனிங்க, இதெல்லாம் கொஞ்சம் பேசலாம். இதை குறித்து உங்களோட சிந்தனைக்கு தேவடைய வசனம் எப்படி அறிவுக்கு உறந்து, எப்படி ஆத்மாவுக்கு மறந்து, தந்தை கபடி, தந்தை கபடிங்க சொல்லுவது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்ற சத்தியங்களை தயவு செய்து கேளுங்கப்பா. உங்களுடைய ஆத்மாவுக்காக நான் கடவுட சமூகத்தில் இருந்து அவ்வளவு ஜெபம் பண்ணி கபடி, தயவு செய்து உங்க மனசாட்சியை எப்பயும் சுத்தமாக வச்சிருக்கப்பா. இட் இஸ் வெரி வெரி கன்சியஸ். மனசாட்சி, நம்ம மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்தமாக இருந்தா எப்படி தேவனுக்கு முன்பாக போறோம், நீங்களே சொல்லு. யோவான் 8 அதிகாரத்தில் ஒரு பெண்டை கொல்லாத பாவத்தில் கையை வைக்கும், மோசியுடைய நியாய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ள என்ன சொல்ற, அவரை சோதிக்கும் சோதிக்கும்படி தான் இதை கேட்டாங்க. இந்த நியாய பிரமாணத்தின்படி கல்லறிஞ்சு கொள்ளப்படி கொண்டு கல்லறிஞ்சு கொண்டிருக்கலாம், ஏன் கொண்டு வந்த நீ இயேசு விடத்துல யோசி, காரணம் இயேசு விடத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறது சோதிக்கிறதுக்காக கொண்டு தான் இயேசு சொல்லு. பாண்டவர் உங்களுக்கு தெரியும் இதுல எதுல உங்களை பாவம் இல்ல முதலாவது, சரி. அதுக்கப்புறம் என்ன, அவங்க பெரியோர் முதல் சிறியோர் வர, பெரியோர் முதல் சிறியோர் பெரிய கூட்டம், கையில பெரிய கல்லுகள், பலஸ்தீனாவில் காணல கல்லுக்கு பஞ்சம் இல்லை. எதுக்கு எடுத்தா இன்றைக்கும் பாருங்க நடக்கிற பிரச்சனை, கல்லு தான் பலஸ்தீன கல்லு. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கல்லுகளோட பல்லையும் நறுவிக்கொண்டு அல்லறிவு தா. ஆண்டவர் இயேசுவோட வார்த்தை இப்படி வந்தவுடனே அவங்களுக்கு தலை சுத்தி, என்ன தெரியுமோ வசனவங்க சொல்லுது, வீட்டை படிச்சு பாருங்க, தங்கள் மனசாட்சியினால கடிந்து கொள்ளப்பட்டு, தங்கள் மனசாட்சியினால் இயேசு அவங்கள பார்த்து நீங்க கல்லறிய வேண்டாம் என்று சொல்லல, பட் உங்களுக்கு பாவம் இல்லாதவ கல்லறியது. அப்ப நான் என்ன சொல்றேன் தெரியுமோ, அந்த இடத்துல கல்லறிய தகுதியுள்ள ஒரே ஒருவர் இயேசு ஒருவர் தான், அவர்தான் பாவம். கல்லறிய தகுதி உள்ளவர் கையில கல்லு, கல்லறிய தகுதி இல்லாத எல்லாரும் கையிலும் கல்லு. கொல்ல. உலகம் அவன் சாக வேண்டும் என்று சொல்லியிருந்து, பட் இயேசு வரணும், அவர் வாழ வேண்டும். எப்படி இருக்கு? இப்படி ஆண்டவர் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கவே. அந்த மனசாட்சினால் அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டபடியால் கல்லறியின் என்றவர்கள்லாம் கீழே போட்டுட்டு ஒருவருக்கு போயிட்டார். மனசாட்சி, இந்த மனசாட்சி குறித்து வேதம் பல இடங்களில் தெளிவாய் சொல்றது. சொல்றேன் கவனிங்க. 2 தீமோத்தேயு 3:4 பார்த்தீங்கன்னா, சுத்த மனசாட்சியோடு நான் ஆராதிக்கிற தேவன் என்று. அப்படியானால் ஆராதிக்கிறதுக்கு சுத்த மனசாட்சி அவசியம் என்பது தெரியுது இல்லையோ? ஹலோ, சுத்த மனசாட்சியோடு நான் ஆராதி, சுத்த மனசாட்சி. தோத்திரம் போட்டு விளங்கப்படுத்த நேரம் அங்கால. 1 தீமோத்தேயு 1:18 நல் மனசாட்சி, 2 தீமோத்தேயு 1:4 சுத்த மனசாட்சி, 1 தீமோத்தேயு 1:18 நல் மனசாட்சி. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினர். அப்படியானால் நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய மனசாட்சிக்கும் இடையில நெருங்கின கண்டாக்டர். விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்படுது, பட் நம்முடைய மனசாட்சி நாம கெடுத்துட்டா விசுவாசம் என்கிற கப்பல் சேதப்படுறது கிடமுறை. தண்ணி உள்ள வந்துடும். உலகத்துல சபையை கண்டே, சபைக்குள்ள உலகத்தையும் கண்டே சொல்றது புரியுதா? சிந்தை, உலகத்துல சபையை கண்டே, சபைக்குள்ள உலகத்தையும் கண்டே, எவ்வளவு உண்மை தெரியும். அடுத்தது அப்போஸ்தலர் 24:16 குற்றமற்ற மனசாட்சி. அப்போஸ்தலர் 24:16 குற்றமற்ற மனசாட்சி. சோ, சுத்த மனசாட்சி, நல் மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி. இதற்கு எதிரியாக ஒரு மனசாட்சியை குறித்து இன்னொரு வேதப்பதி சொல்றது. எபிரேயர் 10:22 நெகட்டிவாக நாம் முதல் பார்த்த 3 பொசிட்டிவாக இருக்கப்பட்ட 4வது இந்த நெகட்டிவ் என்னென்றால், எபிரேயர் 10:22 துர் மனசாட்சி, கெட்டுப்போன மனசாட்சி கெட்டுப்போய். ஆகவே நான் இந்த வசனங்களை எல்லாம் வைத்து நான் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து போதிக்கு என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொடுங்க. சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிங்க. நல் மனசாட்சி உள்ளவளாக இருக்க பாருங்க. குற்றமற்ற மனசாட்சியோடு கத்திர தேட முயற்சி செய்யும். துர் மனசாட்சி கிட்ட கொடுத்துறாரு. நம்ம மனசாட்சியே நம்மை குற்றவாளிய தீர்க்குமாக இருந்தார், தேவன் அதற்கு மேலாக இருந்து நம்ம நினைத்து பார்க்க முடியும். கௌரி அப்போஸ்தலனாகிய யூதாஸ் எவ்வளவு மேன்மையான ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சார். சார் கொடுத்த இவருடைய பிள்ளைகளாகி நாம் கவனமாக கத்தர்ந்த கருவை நமக்கு தருவாராக. நம்முடைய ஊட்டத்தை நாம் ஓடி முடிக்கும். கண்களை மூடும்படி என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடாது. நான் ஒரு ஊழியக்காரன் இருந்தேன், அந்த ஊழியக்காரனுக்கு பாத்திரமாக நான் வாழணும். ஊழியர் அல்லது ஒரு தேவனுடைய விசுவாசி இருந்தேன், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்றபடி நான் வாழணும். என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தக்கூடாது. எல்லோ டாக்டர்களை மூடி அட நோக்கி பார்ப்புமா. என் தேகத்தின் நோய்களை நீக்கி, என் ஆத்தும கரைகளை போக்கி, என் தேகத்தின் நோய்களை நீக்கி, என் ஆத்தும கரைகளை போக்கி, என்னை மீட்ட இன்பமுகம் காண்பேன். ஆவின்ப பொன்னாள் அதிலே, ஆவின்ப பொன்னாள் அதிலே, ஆவின்ப பொன்னாள் அதிலே, என்னை மீட்ட இன்பமுகம் காண்பேன். ஆவின்ப பொன்னாள் அதிலே. எங்களை ஆத்தும கரைகளை நீக்கினவரே, எங்களில் அன்பு கொண்டு உடைய உயிரையும் சிலுவையிலே எங்களுக்காய் தியாக பலியாய் தந்த தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் என்னத்தை செய்தென்ன, என்னத்தை தந்தென்ன, அன்பை பெருக்கிய ஆறுகுரை காக்க வந்த இன்பப் பெருக்க இறை பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னையே தந்து என்ன பரணப்பா. தகப்பனே, ஆண்டவரே, வாழ்க்கையிலே உத்தமமும் ஊழியத்திலே உண்மையுமாக இருக்க கிருபை தாருங்க. நீங்க விரும்பாத ஒன்றும் எங்கிற வாழ்க்கையில வேண்டாம் ஐயா. இயேசுவே, எல்லோரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், எல்லோரும் உம்மை பின் செல்ல வேண்டும், எல்லோரும் உம்மை பிரியப்படுத்த வேண்டும், கற்பனைகளையும் படி வாழ வேண்டும், உமக்கு மகிமையாக ஜீவிக்கணும். கண்களை மூடும்பொழுது எங்கள் காலங்களை நீ நிறைவேற்றி எங்கள் கண்களை மூடும்பொழுது எங்கள் மனசாட்சி எங்களை குற்றப்படுத்தாதபடி கர்த்தாவே உமக்காக வாழ்ந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், இதோ வருகிறேன், இதை ஏற்றுக்கொள்ளும் என்று கண்களை மூட கர்த்தர் கிருபை செய்வார். அன்பு தகப்பனே, உடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய பாத்திரை ஒப்புக்கொள். உம்முடைய பிள்ளைகளப்பா, அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை என்று சொன்ன ஆண்டவரே, யூதாஸ் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டு போனார், ஆனா ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எவரும் கெட்டு போக வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை ரட்சிக்கவில்லை, எல்லோரும் நாங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக எங்களை நீர் தெரிந்து கொண்டது. ஆகவே ஒருவராவது உம்முடைய ராஜ்யத்தை இழந்து போயிடக்கூடாது, ஒருவராவது பிசாசினால தூண்டப்பட்டு பாவத்துக்கு இடம் கொடுத்து உம்முடைய வழியை விட்டு விலகிடக்கூடாது, விலகிடக்கூடாது. நீ கொடுத்தவைகளை இழந்துடக்கூடாது. நீ தந்தவைகளை, என்னதான் வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், யார்தான் எங்களை கைவிட்டாலும், சூழ்நிலைகள் மாறுதலாக இருந்தாலும், கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்தவைகளை இழந்து போடாதபடி கர்த்தர் உடைய வசனங்கள் தொடர்ந்து எங்களோடு பேச கிருபை செய். மகிமையும் கனத்தை நாங்கள் உம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.